ಸ್ಯಾಭವದ್ಭಕ್ತಜನಾತಿಹಂದುಃ ಪುದಿತ್ತಮನ್ಯೇಷು ಅವಿಚಾರ್ಯಧೂನ್ನಂ ಸಂವೇವಧಾರಂ ಸಮನನ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀನೃಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪತ್ಯೆ. ಅಹೋಬಿಲೆ ಗರುಡಶೈಲಮಧ್ಯೆ ಕೃಪಾವಶಾತ್ ಕಲ್ಪಿತ ಸನ್ನಿಧಾನಂ ಲಕ್ಷ್ಮ್ಯಾ ಸಮಾಲಿಂಗಿತ ವಾಮಬಾಹಂ ಲಕ್ಷ್ಮೀನೃಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪತ್ಯೆ. ಶ್ರೀರಂಗನಾಥ ಷಡಗೋಪೀರಿಂದ ದೃಷ್ಟಂ ಲಕ್ಷ್ಮೀನೃಸಿಂಹ ಸದಜಿತ್ ಕರುಣೈಕ ಪಾತ್ರಂ ಶ್ರೀರಂಗವೀದ ರಘುರಾಟ್ ಷಡಗೋಪಹೃತ್ಯಂ ವೇದಾಂತ್ಯದೇಶಿಗೇಂದ್ರಮಹಂ ಪ್ರಪತ್ಯೆ. ಶ್ರೀಮತ್ರಂಗಷಢಾರಿ ಸಮ್ಯಪುರಾತ್ ಲಬ್ಧಾಗಮಾಂದತ್ವಯಂ ಶ್ರೀಮದ್ವೀರ ರಘೂದ್ವಹಾತ್ಯ ಸಡಚಿತ್ ಪಾಧಾರವಿಂದಾಶ್ರಯಂ ಶ್ರೀಮದ್ವೇದವದಂ ಸದೇಶಿಗೇದೇ ಕಾರುಣ್ಯವೀಕ್ಷಾಸ್ಪದಂ ಸೇವೇ ರಂಗದುರೀನ ಸಾಸನವಸಂ ನಾರಾಯಣಂ ಯೋಗಿನಂ ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀನಸುಮ ದಿವ್ಯಪಾದುಕಾ ಸೇವಕ ಶ್ರೀವನ್ ಷಡಗೋಪ ಶ್ರೀನಾರಾಯಣ ಯದೀಂದ್ರ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾತ್ತ ಬೋಧಂ ತತ್ಪಾದಯುಕ್ಮ ಸರಸೀರುಗ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಿಯಂತಯುಕ್ಮ ಕೃತಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರವತ್ಯೆ. ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಪರ್ಯಾನ ಎಂಪೆರುಮಾನ್ ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣನುಡೆಯ ದಿವ್ಯಮಾನ ಕಡಾಕ್ಷತ್ತಾಲும் மற்றைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய பரிபூர்ண கடாட்சத்தாலும் பகவதோத்தமர்களுடைய அனுகிரகத்தாலும் இன்றைக்கு அடியேனுக்கு பெரிய வாய்ப்பு. சுவாமி தேசிகன் சாதிச்ச உயர்ந்த தமிழ் பிரபந்தம் அடைக்கலப்பத்து அதை அனுபவிக்கலாம் என்று நினைத்து ஆரம்பிக்கிறேன். பிரபத்தியை விட உயர்ந்த உபாயம் வேறொன்றும் இல்லை. இந்த கலியுகத்தில் பிரபத்திதான் சிறந்த சாதனம், சிறந்த உபாயம் அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியருடைய ஒரே முகமான கருத்து. பிரபத்தி எதற்கு உபாயம்னு கேட்டா, சம்சார பந்தத்திலிருந்து நம்ம எல்லாம் விடுபட, நம்ம எல்லாம் விடுவிக்க, மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்து எப்பொழுதும் பகவானுக்கும் பிராட்டிக்கும் நித்தியமான கைங்கரியம் செய்து பரமானந்தத்தை அடைவதற்கு வழி, அதற்கு உபாயம் பிரபத்தி ஒன்றுதான். இங்கிலீஷ்ல சொல்லும்போது டேஞ்சபிள் மெத்தட் அப்படிங்கிற மீதி பல வகையான உபாயங்கள் இருந்தாலும் சாத்தியமானது இது ஒன்றுதான், பிரபத்தி ஒன்றுதான், எல்லாராலும் செய்யக்கூடியது. கர்ம ஞான பக்தி யோகங்கள் இருக்கு, அதை செஞ்சு மோட்சத்தை அடையதுங்கிறது எல்லோராலும் முடியாது. அதுக்கு வேண்டிய சக்தியோ பொறுமையோ அதுக்கு வேண்டிய அறிவோ இல்லை அனுஷ்டானமோ அது வருது ரொம்ப கஷ்டம். At least for most of the people, it is very hard. அதனால் தான் பிரபத்திய நம்முடைய ஆச்சாரியர்களும் அவ்வளவு வசந்ததாக கொண்டாடி இருக்கிறார்கள். சுவாமி தேசிகன் பிரபத்தியை பற்றி சம்ஸ்கிருதத்தில் நிறைய எழுதியிருக்கார். நியாச தசகம், நியாச திலகம், நியாச விம்சதி, சரணாகதி தீபிகை அப்படின்னு பல வகையான ஸ்தோத்திரங்கள். தவிர ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் அப்படின்னு சுவாமி சாதிச்சது கிரவுன் ஜுவல் மேகனம் ஓபஸ் அப்படிப்பா, அது மாதிரி உயர்ந்த கிரந்தம் அது. அதுல மூன்று ரகசியங்கள்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சரம் என்னும் திருமந்திரம், துவயம் என்று சொல்லக்கூடிய மந்திர ரத்னம், கீதாச்சரம ஸ்லோகம், இதனுடைய சாரங்களையெல்லாம் எடுத்து வேதங்கள், உபனிஷத், இதிகாச புராணங்கள், பிரபந்தங்கள், மற்ற ஆச்சாரியர்களுடைய சீசுக்திகள் இவையெல்லாத்தோட பிரமாணத்தோட காமிச்சிருக்கார். மணிப்பிரவாள நடையில சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த ஸ்டைல், அது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருப்பதனால அதை படிச்சு அதை அனுபவிச்சு பண்ணனும், ஆச்சாரியன் காலட்சேபம் செஞ்சு அனுபவிக்கக்கூடியது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுக்கோசரம் சில்லறை ரகசியங்கள்னு பண்ணியிருக்கார். அந்த ரகசியங்கள்ல வந்து சாதிக்கும் போது பிரபத்தியை பல இடத்துல சொல்லியிருக்கார். அதுவும் இருக்க படிக்கிறவர்களுக்கு கஷ்டமா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கறதுக்கோசரம் எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு உயர்ந்த கருணை சுவாமி தேசிகனுக்கு. அதனால ரொம்ப சுலபமாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் தமிழ்ல பண்ணியிருக்கார். அடைக்கல பத்து பத்தே பாசுரங்கள்ல பிரபத்தியை பற்றி எழுதியிருக்கார். இது எல்லாருக்கும் நித்தியானுசந்தானம் அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த பிரபந்தம், காலையில திருவாராதன காலத்துல சொல்லக்கூடியது. அதனால மீதி எல்லா பிரபந்தங்களையும் விட சரணாகதியை பற்றி சொல்லக்கூடியதான இந்த அடைக்கலை பத்து உயர்ந்தது நம்ம ஆச்சாரியர்கள்லாம் நினைச்சு அதனால நித்தியானுசந்தானத்தில் இதை வச்சிருக்கான். அந்த காலத்தில் கல்யாணங்கிறது சின்ன குழந்தையா இருக்கச்சே கல்யாணம் பண்ணிடுவா, 5, 6, 7 வயசுல கல்யாணம். அப்ப பொண்ணு பார்க்கும்போது கேப்பா, உங்க பொண்ணுக்கு அடுப்பு பத்த வைக்க தெரியாட்டாலும் அடைக்கல 10வது தெரியுமா அப்படின்னு கேப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சமைக்கிறதுக்கு சக்தி இல்லாட்டாலும் சரணாகதிக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேக்குறா. அப்படின்னா குழந்தைகளுக்கு நினைவுகள் தெரிவதற்கு முன்னாடியே இதை சொல்லி வச்சிருக்காருன்னா அவ்வளவு உயர்ந்த கிரந்தங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய சம்பிரதாயத்தில் அப்படி போற்றும்படியாக இருக்கக்கூடிய பிரபந்தம் அடைக்கல 10. இந்த சுவாமி தேசிகனுடைய உயர்ந்த பிரபந்தத்திற்கு ஆச்சாரியர்கள்லாம் நிறைய வியாக்கியானம் எழுதியிருக்கா, பல பேர் எத்தனையோ உபன்யாசங்கள்லாம் பண்ணியிருக்கா, அதையெல்லாம் பவுண்டேஷன் மாதிரி வச்சுக்கிண்டு மேல சொல்வதற்கு ஆசைப்படுறேன். அடியனுக்குள்ள சிற்றறிவுக்கு எட்டியவரை சொல்லலாம் என்று விரும்பி ஆச்சாரியர்களுடைய திருவடிகளை ஆசிரியிச்சு இந்த லெக்சரை ஆரம்பிக்கிறேன். இதிலுள்ள குறை குற்றங்களை மன்னித்து அடியனை திருத்தி அனுகிரகிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். முதல்ல 2 தனியன், எல்லா தேசிக பிரபந்தங்களுக்கும் இதுதான் பொது காமனாக இருக்கக்கூடிய தனியன். தேசிக பிரபந்தம் எதுவானாலும் இந்த 2 தனியன் முதல்ல அனுசந்திக்கணும்னு நம்முடைய சம்பிரதாயம். முதல்ல சமஸ்கிருத தனியன், அடுத்தது தமிழ் தனியன். ஏன்னா அப்படிதான் ட்ரெடிஷன் நமக்கு எப்போதுமே. ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். இது சமஸ்கிருத தனியன். ராமானுஜர் என்னும் சொல்லக்கூடியதான ஸ்ரீபாஷ்யக்காரர், எதிராஜர், உடையவர், லக்ஷ்மணமுனி அப்படிலாம் போற்றப்படக்கூடியதான நம்முடைய சம்பிரதாயத்துக்கே ஒரு சிறந்த ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர் ராமானுஜர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல, ராமானுஜர்ங்கிறது தேசிகருக்கு மாமாவாக இருக்கக்கூடியவர், அப்புள்ளான பெயர். அவருடைய கருணையினால், அவருடைய கடாட்சத்தினால், அவர் சொல்லிக் கொடுத்ததுனால சுவாமி தேசிகனுக்கு எல்லா ஞானமும் வந்தது. அதனால அந்த ராமானுஜன் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ராமானுஜனுடைய திவ்யமான கருணைக்கு உகந்தவர் யார் அப்படின்னா சுவாமி தேசிகன். இந்த சுவாமி தேசிகனுக்கு எல்லாரும் நகை நட்டெல்லாம் போட்டுக்கிறார். இவருக்கு என்ன நகைன்னு கேட்ட, ஞானம் வைராக்கியம். ஞானம் வைராக்கியத்தை ஆபரணமாக கொண்டவர் இவர். திருவேங்கடமுடையான் திருப்பதியில் இருக்கார். அவருடைய திருமணி கண்டாவதாரமாக அவதாரம் செய்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அவரை நான் வணங்குகிறேன் அப்படிங்கறத இந்த தனியன். அடுத்த தனியன் தமிழ்ல, சீரொன்றதோப்புல் திருவேங்கடமுடையான் பார் ஒன்ற சொன்ன பழமொழிகள் ஓரொன்றுதானே அமையாதோ தரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. இது வந்து சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் அருளியது. பூலோகத்தில் இருக்கக்கூடிய சேதனர்களுக்கெல்லாம் பரம புருஷார்த்தம்னு சொல்லக்கூடியது மோக்ஷம், ஸ்ரீவைகுண்டம், பரமபதம். அந்த பரமபதத்துக்கு ஏறி செல்லணும்னா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறை வேணும். அந்த வாழ்க்கை முறையை நான் எங்க கத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா, சகலவிதமான திருக்கல்யாண குணங்களை எல்லாம் உடையவரான அந்த சுவாமி தேசிகன், திருவேங்கடத்தில் இருக்கக்கூடியதான சீனிவாசன் அவனுடைய கண்டை என்று சொல்லக்கூடியதான திருமணியின் அவதாரமான அவர், பழமையான வேதங்கள், ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், திவ்ய பிரபந்தம் இவற்றின் சாரங்களை எல்லாம் எடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மனசை ஒன்றாக இழைச்சி பகவான் பேர்ல படிச்சு இன்புறனும் மோட்சத்தை அடையணுங்கிறது கோசம் பண்ணியிருக்கார, பரம கருணையுடன் அருளை செய்திருக்கார. அவர் செஞ்ச திவ்ய சுக்திகள் எத்தனை விதமா பண்ணியிருக்கார், ஸ்தோத்திரங்கள் என்ன, நாடகங்கள் என்ன, காவியங்கள் என்ன, கிரந்தங்கள் என்ன, தமிழ் பிரபந்தங்கள் என்ன, சுவாமி தேசிகன் செஞ்சதற்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட அவ்வளவு திவ்ய சுக்திகளிலும் ஏதாவது ஒண்ணு, அந்த ஒன்னில ஏதாவது ஒரு போர்ஷன், ஒரு பாட்டு மட்டும், ஒரு பகுதி மட்டும் இருந்தா போறாதா, அதாவது மோட்சத்துக்கு போனோம்னா அந்த சுவாமி தேசிகன் அருளை செய்தது ஏதாவது ஒரு பகுதி, அதை மட்டும் எடுத்தாலே போறோம், அதை படிச்சாலே போறோம், உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற மதுரை பிள்ளைலோகாச்சாரியர் அருளிருக்கார் இந்த தனியன். அடுத்தது இப்ப அடைக்கல 10 இந்த 10 பாசுரங்கள்ல முதல் பாசுரத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். 10 முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல் எட்டிசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம்போல் முத்திதரு நகரேழில் முக்கியமாம் கச்சிதனில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. முதல்ல வாக்கியார்த்தம் என்னுடைய புழிப்புரை என்னங்கறத பார்ப்போம். அடுத்தது தேசிகனுடைய அனுபவத்தை நிதானமா பார்க்கலாம். பத்தி முதலாம் அவற்றில் பத்தினா பக்தியோகம் போன்ற உபாயங்களால் பதி எனக்கு கூடாமல் பகவானை போய் அடையிறது அப்படின்றதான உயர்ந்த புருஷார்த்தம் இருக்க அது எனக்கு நிறைவேறாமல் போனது. எத்திசையும் உழன்றோடி எல்லா திசைகளும் கஷ்டப்பட்டு தேடி பார்த்தேன். இழைத்து விழும் காகம் போல் கடைசியில ஒன்னு இல்லாம எனர்ஜி எல்லாம் கீழே விழுந்து சோர்ந்து அந்த ராமனுடைய திருவடிகளை விழுந்தான காக்காசுரன் அவனை போல கீழே விழுந்தேன் அப்படிங்கிறார். முத்தி தரும் நகரே ஏழில் மோட்சத்துக்கு போனன்னா ஏழு சிதி ஏழு விதமான ஊர்களை சொல்ற. அதுல அந்த ஏழும் முக்கியமாக இருக்கக்கூடியதான முக்கியமாம் கச்சிதனில் பிரதானமான காஞ்சிபுரத்துல அத்திகிரி அருளாளர்க்கு அந்த காஞ்சிபுரத்துல அஸ்திகிரின்னு மலை இருக்கு. அந்த மலை மேல எழுந்தருள் இருக்கக்கூடியதான பேர் அருளாளன் அப்படின்ற பெருமாளிடம் அடைக்கலம் நான் புகுந்தேனே. சரணாகதி நீ என்னை காக்க வேண்டும் என்று அவனுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டேன் அப்படின்னு முதல் பாசுரத்துக்கு பொழிப்புரை. இதை விவரமா பார்க்கும்போது பக்தி அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். அந்த சமஸ்கிருத வேர்டுக்கு ஈக்குவலண்டான வேர்டு தமிழ்ல கிடையாது. சில வேர்டுகள்லாம் அப்படியே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அப்படியே கையாண்டிருக்கா. ஏன்னா அதுக்கு ஈக்குவலண்டா சொன்னா அதனுடைய ஸ்வீட்னஸ் அதனுடைய ஃபுல்னஸ் அது போயிடுங்கிறதுக்கோசரம் அதே வேர்டு அப்படியே யூஸ் பண்ணிருக்கா. பக்தி அப்படின்னு சொல்ற பக்திங்கிறத முதல் அப்படிங்கிற பக்தி முதலாம் அவற்றில் முதலாம் அப்படின்னா முதல் அப்படின்னு சொல்றதுக்கு பலவிதமான பொருள்கள் இருக்கு. நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறார் பத்தி முதலாம் அவற்றில் அப்படின்னு சொல்லச்ச முதல்ல என்னன்னா பக்தி போன்ற யோகங்கள் முதலாம் அவற்றில் சொன்ன அதை போன்ற லைக் பக்தி தெர் ஆர் சோ மெனி அதர் யோகாஸ் தெர் ஆர் சோ மெனி அதர் மீன்ஸ் அப்படின்னு பக்தி போல இருக்கக்கூடியதான கர்ம ஞான யோகங்களை சொல்கிறது அப்படின்னு முதல் அர்த்தம். ரெண்டாவது பத்தி முதலாம் அவற்றில் அப்படின்னு சொல்லும் போது பக்தியை முதல் ஸ்தானத்தில் வச்சா மற்ற யோகங்களை அதுக்கு பின்னாடி வச்சா. பக்தி ரொம்ப உயர்ந்த யோகம் அதை முதல்ல வச்சு மற்றதை பின்னாடி தள்ளி அப்படின்னு ஆறுது. பக்தி ஆஸ் தி லீடிங் யோகா அண்ட் தி ரெஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஃபாலோயிங் தட் அப்படின்னு பத்தி முதலாம்னு சொல்லச்ச பக்தி இஸ் ஃபர்ஸ்ட் தி ரெஸ்ட் ஃபாலோஸ் தட் ஒன் அப்படின்னு அது ரெண்டாவது அர்த்தம். பத்தி முதலாம் என்று சொல்றோம் மூணாவது சொல்லச்ச முதலாம் அப்படின்னா பக்தியை முதலாக கொண்டு அப்படின்னு இன்னொரு அர்த்தம். பக்தி முதல் அர்த்தம் மூலதனம் மூலதனம்னா பிரின்சிபல் பக்தியை பிரின்சிபலாக வைத்துக் கொண்டு அதன் மேல் சம்பாதிக்கக்கூடியது. ஒரு பிரின்சிபல் ஒரு பணத்தை வச்சுட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்டோ இல்ல அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுல ப்ராஃபிட்டோ பண்றாங்களே அது போல பக்தியை மூலதனமாக வைத்துக் கொண்டு அதற்கு மேலே அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விதமா பார்க்கச்ச பக்தி முதலாம் அவற்றில் சொல்ல பக்திக்கு முதலாம் அப்படின்னு சொல்லலாம். பக்திக்கு முன்னாடி என்ன இருக்கு கர்மயோகம் ஞான யோகம் அதுக்கு முன்னாடி இருக்கு. அதனால அதை சொல்கிறது பிபோர் பக்தி தர்வாஸ் கர்மயோகா ஞான யோகா அப்படின்னு. அதனால இத மாதிரி பலவிதமான பொருள்களை கொடுக்கக்கூடியது இது முதலாம் அப்படின்றது. பொருள் பலவிதமா இருக்கலாம் ஆனா பலன் ஒண்ணுதான் எல்லாத்துக்கும். அத அடுத்த வரி சொல்றது பதி எனக்கு கூடாமல் நீ எப்படி வேணா பொருள் தேடினாலும் சரி வாட் இஸ் தி ஃபைனல் ரிசல்ட் ஒன்னும் கிடையாது. பலன் எனக்கு கிடைக்காமல் போனதால் அதாவது பலன் என்ன பலங்கிறது ஜீரோ பூஜ்யம் அதனால இருக்கு வந்தேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். பதின்னு சொன்னா யூஸ்வலா பர்தான்னு பேர் ஹஸ்பண்ட். இங்க பதின்னு சொல்றது அந்த பதியால் அளிக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன். ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா அவன் தன்னுடைய ஒய்ஃபு குழந்தைகள்லாம் காப்பாத்துறான அத போல அவனால் அளிக்கக்கூடிய ரட்சகத்துவம் இல்லாமல் போனதால் அப்படிங்கிறார். பதி எனக்கு கூடாமல்னா அந்த எம்பெருமானால் அளிக்கக்கூடிய ரட்சகத்துவம் எனக்கு கிடைக்காமல் போனதால் அப்படின்னு சொல்றார். ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகது அப்படின்னு ஒரு வாக்கியம். அதாவது பகவான் ஒருத்தன் தான் புருஷன், மீது எல்லாரும் ஸ்திரீ, அவன்தான் எல்லாருக்கும் பதி. அதனால் அந்த பரம புருஷன் அவன் அளிக்கக்கூடிய மோட்சம் எனக்கு சித்திக்கவில்லை. ஏன்? மீதி மெத்தட் எல்லாம் ட்ரை பண்ண, மீதி உபாயங்கள் எல்லாம் ட்ரை பண்ண. மீதி என்ன உபாயங்கள்? ஞான கர்ம பக்தி போன்ற உபாயங்கள் எல்லாம் செஞ்சன. ஆனால் அவை மூலமாக பகவான் எனக்கு மோட்சத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பத்தி முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல் அப்படின்ற முதல் வரிக்கு என்னன்னா, பக்தி போன்ற உபாயங்களை நான் செஞ்சு பார்த்தேன், ஆனா கடைசியில ரிசல்ட் ஒன்னும் இல்ல, பலன் அளிக்கவில்லை. எல்லா உபாயங்களும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்னும் கிடைக்கல அப்படிங்கிற. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு தோன்றது. ஏன்னா பிரம்மசூத்திரத்துல ஆரம்பிக்கும் போது வியாச பகவான் சொல்றார், அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அத அதஹா அப்படிங்கிறார். அத அப்படின்னு என்ன அர்த்தம்? அதற்கு பிறகு, தென் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது அதஹான அர்த்தம், அதனால் தேர்ஃபோர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்றீங்க? தென் தேர்ஃபோர் தி பிரம்மம் இஸ் பீயிங் எக்ஸ்பிளோர்ட் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு பிறகுன்னு சொன்னா ஏற்கனவே இந்த ஒன்று ட்ரை பண்ணிருக்கணும், அதனால்தான் இப்ப தென் அப்படின்னு சொல்ற. அந்த மெத்தட் ஏற்கனவே ட்ரை பண்ணது பலன் தராம போயிருக்கணும், அதனால்தான் தேர்ஃபோர் அப்படிங்கிறார். பூர்வகாண்டம் என்னும் கர்மகாண்டம் இருக்க, அதெல்லாம் நல்லா அலசி பார்த்தேன், பலன் ஒன்னும் தரல. அதனால இப்ப உத்தரகாண்டம் ஞானகாண்டம் பிரம்மகாண்டம்னு சொல்றமே, அதுக்கு வர்றேன். எதுக்கு வரேன்? பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அப்படின்னு வியாச பகவான் ஆரம்பிக்கிறார். எல்லாத்துக்கும் ஜெகத் காரணமாக இருக்கக்கூடியவன், ரட்சகனாய் நியாமியனாய் சுவாமியாய் எல்லா சேதன அச்சேதனங்களிலும் வியாபித்திருக்கக்கூடியதான அந்த பிரம்மத்தை கர்மகாண்டத்தால தெரிந்து கொள்ள முடியவில்லை, அதனால பிரம்மகாண்டத்திற்குள்ள அந்த பிரம்மத்தை தேடுகிறேன் அப்படின்னு வியாச பகவான் ஆரம்பிக்கிறார் பிரம்மசூத்திரத்துல. அதே போல சுவாமி தேசிய நீங்க என்ன சொல்றாருன்னா, கர்ம ஞான பக்தி போன்ற யோகங்களை எல்லாம் செய்து பார்த்தேன், அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மிபதி அவனுடைய திருவருள் அவனுடைய கடாட்சம் எனக்கு கிடைக்கவில்லை. எதற்கு அவனுடைய கடாட்சம் கிடைக்கவில்லை? மோட்சத்தை வேண்டி நான் கேட்கும் போது மோட்சம் எனக்கு சித்திக்கவில்லை அப்படிங்கிறார். அதனால பிரபத்தி என்ற யோகத்திற்கு நான் இங்கே வருகிறேன் அப்படின்னு தேசியன். இந்த கம்பாரிசன் வந்து அடியனுடைய கற்பனை, இதான் தப்பா இருந்தா மன்னிக்கணும்னு எல்லா பகவதையும் சொல்லி மேல கண்டினியூ பண்றேன். நாம இந்த மாதிரி இருக்கிறத டெய்லி லைஃப்ல பாக்கிறோம். ஒருத்தர் பொண்ணுக்கு வரம் தேடிந்திருக்கார், சொல்றார் பொண்ணுக்கு இந்தியால தான் பார்க்கணும் போல இருக்கு பையனை அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொண்ணுக்கு இந்தியால தான் பையனை பார்க்கணும் போல இருக்குன்னா ஏற்கனவே பையனை அமெரிக்காலயோ இல்ல வேற எங்கேயோ தேடி இருக்கார், அந்த தேடினது சரிபட்டு வரல, அதனாலதான் இந்தியால பாக்கிறார். ஏற்கனவே ஒன்னு ட்ரை பண்ணி அது பலனை கொடுக்காததுனால இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோமே, அத போலதான் இங்கேயும். அதனால சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார், நானும் எவ்வளவு விதமான மெத்தட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், தர் ஆர் சோ மெனி மீன்ஸ் சோ மெனி ரூட்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு வழி எனக்கு பலனை தரல அப்படிங்கிறார். பக்தி முதலாம் அவற்றில், பக்தி போன்ற உபாயங்களில் தேசிகனுக்கு மீறி எல்லாம் பலன் தரவில்லை. அதனால அவருக்கு என்ன, அது பேரை சொல்றதுக்கு கூட இஷ்டம் இல்லை அவருக்கு. கர்மயோகம் ஞான யோகம் என்ன வரிசையா சொல்லியிருக்கலாமே, அதெல்லாம் சொல்றதுக்கே பிடிக்கல. அதனால என்ன பண்ற, எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே குரூப்பாக இதெல்லாம் பணம் தராத குரூப் அப்படின்னு பக்தி முதலாம் அவற்றில் அப்படின்னு சொல்லச்சு, இதெல்லாம் பலனை கொடுக்காத மெத்தட்ஸ் அப்படின்னு ஒன்னா கிளப் பண்ணிட்டார், எல்லாத்தையும் ஒன்னாக்கிட்டார். வயசான ஒருத்தர் சொல்றார், இந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, வேண்டும் போது ஒத்தனை ஹெல்ப் பண்ணறது இல்ல அப்படிங்கிறார். பிள்ளைகள்ல அப்படிங்கிறார், பிள்ளைனா தெரியும், பிள்ளைனா அவருடைய சன் மகன் அப்படின்னு அர்த்தம். கிள்ளன அர்த்தம் ஒரு ரைமிங் சொல்ற, பிள்ளை கிள்ளன்னு அந்த ரைமிங் சொல்லுச்சு, பிள்ளை பிள்ளையை போன்று இருக்கக்கூடிய மீதி எல்லாரும். பிள்ளையை போன்று மீதி இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டா, அவருடைய பொண்ணோ இல்ல பேரனோ இல்ல ஒய்ஃபோ இல்ல சுற்றத்தார இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோ எல்லாம் சொல்றமே எல்லாம் சேர்ந்து. அதனால பிள்ளை மீதி எல்லாரும் சேர்த்து கிள்ள அப்படிங்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு பேரா சொல்லி அடுக்கிறதுக்கு பல பிள்ளை கிள்ள அப்படின்னு சொல்றாரு. அது போல சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்லச்ச பத்தி முதலாம் அப்படின்றாரு. ஏன்னா அது மாதிரி ரைமிங் சொல்லாம பத்தியை போன்று சேர்ந்திருக்கக்கூடியதான உபயோகமத்த குரூப் அப்படிங்கிறது. ஏன் உபயோகமத்தன? அவருக்கு உபயோகப்படல, அவருக்கு வேண்டியது மோட்சம், மோட்சத்தை அவை தராததுனால அவையெல்லாம் ஒரே குரூப்பாக பலன் தராத குரூப் அப்படின்னு அடிக்கினார். இதே நம்மளும் பாக்குறோம் வீட்டுல அப்படின்ற சொல்றோம், ஏண்டா எஸ்ஐடி பரீட்சைக்கு போறேங்கிற நல்ல மார்க் வாங்கினா ஏதாவது நல்ல கோச்சிங் போக கூடாதா அப்படின்னு கேட்கறோம். அதெல்லாம் போப்பா, கேப்லன் எல்லாம் ஒன்னும் பிரயோஜனமே இல்ல அப்படிங்கிறான், எல்லாம் தண்டம். கேப்லன் எல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம், கேப்லன் மாதிரி கொடுக்கக்கூடியதான பிரின்ஸ்டன் ரிவ்யூ இல்ல இந்த மாதிரி ஸ்கூல்ல கொடுக்கக்கூடியது பலவிதமான கோச்சிங் இருக்க அவ்வளவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒன்னு சொன்னனா அதனுடைய சேர்ந்ததாக இருக்கக்கூடிய அவ்வளவும் சேர்ந்தது அப்படின்னு காமிக்கிறார். அதனால இந்த இடத்துல பத்தி முதலாம் அவற்றில் சொன்னா பக்தியை போன்றதாக இருக்கக்கூடியதான பலவிதமான யோகங்கள் எல்லாம் எனக்கு பதி, எனக்கு எனக்கு ஞானம் இல்ல சக்தி இல்ல அப்படிங்கிறார். இது ஆகிஞ்சன்யத்தை காண்பிக்கிறது அப்படின்னா. ஆகிஞ்சன்யம்னா என்ன? கிஞ்சித் அப்படின்னா கொஞ்சம், அகிஞ்சித்னா துளி கூட இல்லாம அர்த்தம். அகிஞ்சனால் துளி கூட செய்ய முடியாதவன், எது வேணால் துளி கூட செய்ய முடியாது. ந தர்ம நிஷ்டோத்மி ந ஜாத்ம வேதி ந பக்திமான் தொச்சரணாரவிந்தே அகிஞ்சன அனன்யகதி சரண்யஹ துத்பாத மூலம் சரணம் பிரபத்தே. அளவந்தார் ஸ்தோத்திரத்தில் சாதிக்கிறார். பெருமாள் கேட்கிறார், சரி நீ உனக்கு மோட்சம் வேணுங்கிறிய, இந்த கர்மயோகம் இருக்க அது மாதிரி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி கர்மயோகத்தை எல்லாம் பண்ணிருக்கியா நீ அப்படின்னா, ஐயோ சுவாமி நான் அதெல்லாம் பண்ணதே இல்லையே அப்படிங்கிறார். சரி கர்மயோகம் தான் பண்ணல போனா போது போ, இந்த ஞான யோகம் பண்ணிருக்கியான்னு கேட்டா, இந்த ஞான யோகத்துக்கு முதல்ல வேண்டியது என்ன? ஞான யோகத்துக்கு வேண்டியது நல்ல மனசு. ஆரம்பமே மனசுல இருக்கக்கூடிய சுத்தி, மென்டல் பியூரிட்டி வேணும். அந்த மனசு எனக்கு சுத்தி இல்லையே சுவாமி அப்படின்னு. சரி போனா போறது போ, இது ரெண்டும் பண்ணல, பக்தியாவது பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கிறார். சுவாமி அதையும் நான் பண்ணதே இல்லையே அப்படிங்கிறார். சரி என்னதான் உன்னால பண்ண முடியும் அப்படின்னு பகவான் கேட்டா, உன் பாதங்களையே சரணாகதியாக பற்றுகிறேன் அப்படிங்கிறார் ஆள வந்தார். தொத் பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தே பெருமானார் கத்தியத்தில் சாதிக்கிறார். அத போல அகிஞ்சனான நான் அப்படின்னு அகிஞ்சன்யத்தை சொல்கிறார். அகிஞ்சன்யம்னா என்னால எதுவும் செய்ய முடியாது, கர்மயோகம் செய்ய முடியாது, ஞான யோகம் செய்ய முடியாது, பக்தி யோகம் செய்ய முடியாது, அதுக்கு சக்தி இல்ல, அதுக்கு பொறுமை இல்ல, அதுக்கு ஞானம் இல்ல, ஒன்னும் கிடையாது. என்ன பண்ணு அப்படின்னா, பகவானே உன்னுடைய திருவடிகளை நான் பற்றுகிறேன், நான் அகிஞ்சனன் அப்படின்னர். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெய்லி லைஃப்ல கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். அவனுக்கு ஒரு வியாதி, ஒரு டிசீஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிசீஸா இருக்கு. எல்லாரும் என்ன சொல்ற, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது, நியூயார்க்ல ஒரு பெரிய டாக்டர் இருக்கார் அவரை போய் பாரு அவரை எல்லாம் பண்ணுவார்னா. சரி இவன் அவனை போய் பார்த்தான். டாக்டர் இவரை பார்த்துட்டு, சரி உன நான் வந்து பேஷண்ட் எடுத்துக்கலாம் போல இருக்கு, சரி உனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னாரு. உடனே இவன் சொன்னான், ஐயோ அது எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லையே அப்படின்னா. சரி போட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் கிடையாது, பணம் எவ்வளவு வச்சிருக்க அப்படின்னாரு. அவன் சொன்னான், பணமும் ஒண்ணும் கிடையாது, $100 தான் கையில இருக்கு அப்படின்னா. சரி இப்ப கையில $100 தான் இருக்குங்கிற, போனா போது போ, இதான வீடு காரு கீரு ஏதாவது வச்சுட்டு இருக்கியான்னு கேட்டா, சுவாமி அதுவும் கிடையாது எனக்கு, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா. அதான் ஒரு பைசா கூட கையில கிடையாதுன்னு சொல்றான் பார்த்தா, அவன் தான் அகிஞ்சனன். இவன் என்ன பண்றான், டாக்டர்கிட்ட போறான் கியூர் பண்ணறதுக்கு. அதே மாதிரி இந்த பிரபன் இந்த சேதனர்கள் எல்லாம் பெருமாள்கிட்ட போறா, ஏன்னா பெருமாள் ஒருத்தர் தான் கியூர் பண்ண முடியும். அது மாதிரி இந்த டாக்டர் ஒருத்தர் தான் பெரிய டிசீஸை கியூர் பண்ண போறாரு. அதுக்கு உபாயம் என்னன்னு கேட்கிறார். டாக்டருக்கு உபாயம்ங்கிறது நான் பணத்தை கொடுக்கறோம், உடனே அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். அத மாதிரி உனக்கு உபாயம் என்னன்னா, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அத மாதிரி இருக்கான்னு கேட்டா, இவன் கையில ஒரு காசும் கிடையாது அப்படிங்கிறான். அத போல அந்த உபாயங்கள் எல்லாம் என்னால பண்ண முடியாது, உபாயம் செய்வதற்கு சக்தியே இல்லை அப்படிங்கிறான். இதே எக்ஸாம்பிள பின்னாடி கண்டினியூ பண்ண போறோம். ஆனால இந்த இடத்துல காண்பிக்கச்ச சொல்றேன், அகிஞ்சனன் சொல்லச்ச என்னால இவையெல்லாம் செய்ய முடியாது. பத்தி முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல் அப்படின்னு சொல்லச்ச, பகவானே என்னால வேற எதுவும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்னு கேட்டா, எனக்கு ஆர்வம், எனக்கு ஆசை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பகவானே நீ முகம் கொடுத்து காட்ட மாட்டேங்கிறியே அப்படின்னு வருத்தப்படுறாரு. தேசிகனுக்கு ஆதங்கம் தாங்கல. நான் ஒவ்வொரு வழியா ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒவ்வொரு உபாயமா போய் பார்த்தேன், ஒன்னும் எனக்கு கிடைக்கல. கடைசியில பகவானே நான் மோட்சத்துக்கு போனோம், நீதான் எனக்கு சரணாகத ரட்சகன், நீதான் எனக்கு வந்து அந்த பரமபதத்தை தரக்கூடியவன் அப்படின்னு உன்னுடைய திருவடிகளை நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லச்ச, இல்லாதத சொல்லி அடுக்கி பிரயோஜனம் என்ன, இருக்கிறத சொல்லாம பத்தி ஞானம் பண்ண கர்மம் பண்ண இதெல்லாம் ஃபெயிலியர் அப்படின்னு எதுக்கு இந்த ஃபெயிலியர் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கணும். அதனால எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே குரூப்பாக பத்தி முதலாம் அவற்றில் அப்படின்னார். அப்படி இருந்தாலும் பகவானே உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன், அதுதான் பக்தி. உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது. பிரீதி பூர்வம் அனுத்தியானம் பக்தி அப்படிங்கிறார் முன்னோர்கள். பூலோகத்துல கர்மயோகங்கிறது செய்யறது ரொம்ப கஷ்டமானது. யஜ்யம், தானம், தவம், அர்ச்சனம், நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு மீதி எத்தனையோ விதமான காரியங்கள் செய்யக்கூடியது கர்மயோகம். இந்த கர்மயோகம் ஞான யோகத்தால பவுண்டேஷன் வச்சு அதுக்கு மேல கட்டுறதுதான் பக்தி யோகம். கர்ம ஞானத்தால அப்படியே உருக்கி மெருகு போட்டு பல பல பலன்னு பாலிஷ் பண்றமே அதுதான் பக்தி யோகம். கர்மயோகம் எல்லாம் செஞ்ச இந்த சேதனனுக்கு பிறக்கக்கூடியதான பரபக்தி அப்படிங்கிறால அந்த பரபக்தி தான் பக்தி யோகம்னு ஆரம்பிக்கிறதுங்கிற ஆச்சாரியர்கள். அதனால பக்திங்கிறது ஏதோ வெறும் எமோஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு யாரும் நினைச்சுக்க கூடாது. இந்த பக்திக்கு முன்னாடி இந்த கர்ம ஞானங்கள்லாம் செஞ்சாதான் பக்தி யோகத்துக்கு அடிப்படை. இந்த பக்தி யோகத்தை இந்த பூலோகத்தில் செய்யறது ரொம்ப கஷ்டம். நரஸ்ய புத்தி தௌர்பல்யாத் உபாயந்தரமேஷ்யதே அப்படிங்கிறது சாஸ்திரம். மனுஷனுடைய புத்தியானது குரங்கு மாதிரி ஒன்னுலேருந்து இன்னொன்னு தாவிண்டே இருக்கும். அதை ஒரு நிலைப்படுத்தி பகவான் மேல லைக்கேசணும்னா ரொம்ப கஷ்டமானது. அத ஓரா குறைக்கு இடைவிடாமல் பகவானை நினை அப்படின்னு சொன்னா எப்படி ஸ்மரிக்கிறது, அது முடியறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் வேதங்கள் கூட சொல்லச்ச, நியாயமாத்மா பிரபஞ்சனேன லப்யா அப்படின்னு. அதாவது பகவான வந்து சிரவணத்தினாலோ தியானத்தினாலோ மனசினாலோ அடைய முடியாது. இப்ப எதனால அடையலான்னு கேட்டனா, இந்த பிரபத்தியே சிறந்த உபாயம், அகிஞ்சனா அனன்ய கதிகி அப்படின்னு பகவானுடைய திருவடிகளை விழுதேமே, அது ஒண்ணுதான் நம்மால் செய்யக்கூடியதுன்னு ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்டி கொடுத்திருக்கார்கள். அடுத்தத, எத்தி செய்யும் உழன்றோடி, எல்லா திசைகளிலும் அர்த்தம். ராமாயணத்துல தசரதன் ராமனுக்கு அப்பா, அவனுக்கு பேர் தசரதன் பேர். ஏன் அவனுக்கு தசரதன் பேர்னா, தசரதம் பத்து திசைகளும் அப்படியே அனாயாசம் அலட்சியமா போகுமா அவனுடைய ரதம், அதை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவன் பேர் தசரதன். பத்து டைரக்ஷன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு, வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு அப்படின்னு இன்னொரு நாலு, செத்து எட்டு, மேல கீழே அப்படின்னு எடுத்தினா பத்து. இந்த பத்து டைரக்ஷனும் தான். அத போல ராமாயணத்துல தசரதன் அவனுக்கு பேர். இந்த ரதம் எல்லாம் போட்டுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன பேர் யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தசரதன். அது ஒண்ணுதான். அது போல நான் எல்லா டைரக்ஷன்லயும் போய் பார்த்தேன். திசைகள் அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா உபாயங்கள் அர்த்தம். பலவிதமான ரூட்ஸ், பலவிதமான மீன்ஸ், ஆல் டைரக்ஷன் சொல்லச்ச, ஐ ட்ரைட் ஆல் டிஃபரெண்ட் ரூட்ஸ், ஆல் டிஃபரெண்ட் மீன்ஸ், எல்லா இடத்துலயும். உழன்றோடி, ஏதோ சொன்னாடங்கிறதுக்கோசம் மேலோட செஞ்சு பார்க்கல, நானே உண்மையாகவே கஷ்டப்பட்டேன், ட்ரைட் ஆல் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ், என்னுடைய உசுறு கொடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றாள. அத மாதிரி வெறும் பேச்சுக்கல்ல, நிஜமாவே நான் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்தேன் அப்படின்னார். எதை போல கஷ்டப்பட்டு பார்த்தேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு திஷ்டாந்தரம், அது ஒரு எக்ஸாம்பிள் காண்பிக்கிற அனாலஜி. இழைத்து விழும் காகம்போ, எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி கடைசியில எனர்ஜியே இல்லாம சோர்ந்து போய் கீழே விழுந்தானா காக்காசுரன். எப்படிடா கீழே விழுந்தானா, சோர்ந்து போனது வந்து போத் பிசிக்கல் அண்ட் மென்டல், உடம்பு தளர்ந்து போச்சு. ஏன்னா பல இடத்துல நாள் பகல் ராத்திரியா ட்ரை பண்ணி புறா குறைக்கு மனசு நுந்து போச்சு. ஏன்னா பலன் ஒன்னும் கிடைக்கலையே, எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்னும் நடக்கலையே, அலாலன் அலையறன் ஒன்னும் கிடைக்கல சார் அப்படிங்கிறானா. அத போல இழைத்து விழும் காகம்போ. இங்க வந்து காக்காசுரனுடைய விருத்தாந்தத்தை சுவாமி தேசிகன் சொல்றார். சித்திர கூடத்திருப்ப சிறுகாக்கை முலை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது ஓரடையாளம். பெரியாழ்வார் பெரிய திருமொழியில சதிக்கிறார். சித்திரகூடத்து இருப்ப, அதாவது சித்திரகூடத்துல ராமன் படுத்துட்டு இருக்கானா, எங்க படுத்துட்டு இருக்கானா, சீதனுடைய மடியில. அப்ப சிறுகாக்கை முலை தீண்ட அங்க ஒரு காக்காசுரன் ஒத்தம், அவன் இந்திரனுடைய புள்ள ஜெயந்தன், அவன் என்ன பண்றான், சீதனுடைய மார்பை போய் குத்துறான். அப்படி குத்தின உடனே மார்ல இருந்து ரத்தம் வழியிறது, அது வழிஞ்சி எம்பெருமானுடைய முகத்துல படுறது. பட்ட உடனே திடுக்கிட்டு விழிச்சுக்கிறார் எம்பெருமான். ராமன் பார்த்த உடனே என்ன நடந்தது அந்த க்ஷணமே புரிஞ்சுது. கோவம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புல்லு எடுத்தார், ஏன்னா அம்பரா துணி அம்பு வில்லு எல்லாம் தள்ளி இருக்க படுத்துட்டு இருக்காரு, ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய புல்லு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிறாள, அது மாதிரி அந்த புல்லு எடுத்து ஒரு பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஜெபித்து விடுறார். உட்டுடனே அத்திரமே கொண்டறிய அப்படின்னு சொல்றார். இந்த கதைய ராமன் அவனுடைய தூதனாக இருக்கக்கூடியதான மெசஞ்சர் அனுமான் லங்கைக்கு போறான். லங்கைக்கு போச்சே சீதைகிட்ட சொல்றான், ஏன்னா சீதை கேட்கற நீ யாருன்னு, நான் தான் ராமன் தூதன் அப்படின்னா, ராமனுடைய தூதன் ஏதாவது ஒரு குரங்கு இங்க வந்து சேர்ந்ததுனா என்னன்னு விஷயம் தெரிஞ்சுக்கிறமே, யாருன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறமே, அதுக்கோசம் நீ யாரு விஷயத்த சொல்லு அப்படிங்கிற. அப்ப இந்த நடந்த கதையை சொல்ற, அது வந்து பெருமாளுக்கும் தயாருக்கும் தெரிஞ்ச கதை, வேற யாருக்கும் தெரியாது அது. அதனால இதை சொன்னதுனால உடனே தெரிஞ்சது, ஆஹா இந்த அனுமான் உண்மையான தூதன் தான். அதை காண்பிப்பதான் இந்த அனுமான் வாயிலாக இந்த பாசுரத்தை பெரியாழ்வார் சொல்லியிருக்கார். அதை இந்த இடத்துல காண்பிக்கிறார் இந்த காக்காசுரன் வித்தாந்தத்தை. அப்ப பகவான் அனுப்பிச்சான அந்த பிரம்மாஸ்திரம், அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பயந்து ஜெயந்தன் ஓடுறான், ஒவ்வொரு இடத்துக்கா ஓடுறான். அதை சொல்லிச்ச ராமாயணத்துல சொல்ற, சபித்ராச்ச பரித்யக்த சுரைச்ச சமஹர்ஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹ சபித்ராச்ச அப்படிங்கிறார். ச அப்படின்னா தந்தையாலும் கைவிடப்பட்டான், அப்பாவும் அப்பா என்னாலும் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு ஈ வாஷ் தி ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறார் வால்மீகி சுந்தரகாண்டத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பாவாலும் கைவிடப்பட்டான் சொன்னா அம்மாட்ட முன்னாடி போயிருக்கணும், அம்மா மாதிரி மீதி இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் இவர்கள்ட்ட போயிருக்கணும். அதனால அப்பாவாலும் கைவிடப்பட்டான், அம்மாவாலும் கைவிடப்பட்டான், அதே போல மகரிஷிகள் தேவர்கள் உற்றார் உறவினர் எல்லாரும், எவ்ரி ஒன் கேவ் அப் ஆன் ஹிம் அண்ட் நோபடி கேம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் ஹிம். ஏன் காக்காசுரனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு கேள்வி கேப்பா, என்ன யாராவது முன்னாடி இவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா அவனுடைய உசுறு முதல்ல போயிருக்குமா, அதற்கு பயந்து கதவை தாப்பா போட்டு லாக் பண்ணி சீல் வச்சு உள்ளே படுத்துட்டாங்க மீதி இருக்கவெல்லாம். அதனால இந்த மூன்று லோகத்தையும் அலைஞ்சானா இந்த காக்காசுரன், காக்காசுரன் அலைஞ்சிட்டு கடைசியில ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு ராமன் காலில் வந்து விழுந்தானா, உடனே ராமன் என்ன பண்ணிருக்கலாம், அந்த க்ஷணமே அவனை கொன்னிருக்கலாம். அப்படி கொல்லல, சரண்னு கீழே விழுந்தான் காக்காசுரன், ராமன் அவனுடைய திருவுருளால போனா போகுது அப்படின்னு கடாட்சிச்சான். சரண் விழுந்தான் காக்கா, சரண் அளிக்கக்கூடியவன் அந்த ராமன், அந்த சரணாகதி கொடுக்கக்கூடியவன் தரக்கூடியவன் ராமன் ஒருத்தன் தான், சரணாகத வத்சலன் அவன் ஒருவன் தான் அப்படின்னு இந்த காக்காசுர விருத்தாந்தம் காமிக்கிறது. சுவாமி தேசியன் இதையே இங்க எடுக்கணும்னு முதல்ல ஒரு கேள்வி, அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு. காக்காசுரன் முதல்ல எல்லா இடங்களையும் போய் எல்லாருக்காலையும் விழுந்தான், ஒத்தனாவது சரணாகதி கொடுத்தானா, இல்ல கடைசியில என்ன பண்ணா, இந்திரலோகம் போய் ராமனுடைய அப்பாவான தசரதங்கால போய் விழுந்தான். அவன் சொன்ன, அப்பா இந்த காரியம் என்னால முடியாது, ராமன் விட்ட அஸ்திரம் இருக்க அதை யாராலும் நிறுத்த முடியாது, ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேளு, அந்த ராமன் அனுப்பிச்சான அந்த அஸ்திரத்தை அந்த ராமனுடைய திருவடியிலே போய் சரணாகதியின் விழு, அவன் உனக்கு அருள் செய்வான், வேற வழியே கிடையாது அப்படின்னு உபதேசம் பண்ணான். பகவானுடைய திருவடிகளை காட்டிக் கொடுத்தான் தசரதன், அதனால அவன் ஆச்சாரியனானான். தசரதன் ஆச்சாரியனானதால சரணாகரிய பண்ணி வைத்தவன் அவன். இந்த இடத்துல என்ன நடக்கிறான், சித்திரகூடத்துல ராமன் படுத்துட்டு இருக்கார், ராமன் கூட யார் இருக்கா, கூடவே பிராட்டி, பிராட்டி சகிதமாக இருக்கக்கூடியவன் இந்த ராமன். ராமனுடைய திருவடிகளை விழுந்ததுனால பிராட்டி பக்கத்தில் இருக்கிறதுனால தாயாருடைய சம்பந்தத்தினால அவன் புழைச்சான். சுனாதி நிகிலான் தோஷான் ஸ்ரீநாதிச்ச குணை ஜகது, அப்படின்னா என்ன அர்த்தம், குற்றம் குறைகளை நீக்கி அவர்களை நல்வழிப்படுத்துகிறார் அப்படின்னு. ஸ்ரீன்ற பதத்துக்கு விற்பத்தி, ஆறு விற்பத்தி அப்படிங்கிறார்கள். அதுக்கு சமஸ்கிருத பதம் தேடும் முறைக்கு அந்த ஆறு விற்பத்திகளை ரெண்டு சொல்லச்ச தாயாரனுடைய கடாட்சம் என்ன பண்ணறதுன்னா, நமக்கு குறைகளை நீக்கி நிறையாக்கி அப்படின்னு ரெண்டு இருக்கு. அது இந்த தாயார் பக்கத்தில் இருக்கிறதுனால இவன் பிழைச்சான். காக்காசுரன் ஏன் பிழைச்சான்னு கேட்டா, ஆச்சாரியனுடைய அறிவுரையினால. தசரதன் என்ன சொன்னா, இப்போ இந்த ராமனுடைய திருவடிகளிலே போய் விழுன்னு சொல்லிக் கொடுத்தான், உபதேசம் பண்ணான். அதனால ஆச்சாரிய சம்பந்தம். ரெண்டாவது, பிராட்டி பக்கத்தில் இருக்கிறனால புருஷகாரத்தினால அவன் பிழைச்சான். அதனால சின்ன தண்டனை போனா புதுபோ அப்படின்னு ஒரு கண்ணை புடுங்கி அவன் உசுர் பிழைச்சு போன்னு விட்டான் ராமன். அதனால இந்த காக்காசுரன் விருத்தாந்தத்தை ஏன் சுவாமி காமிக்கிறார்னா, ஆச்சாரியன் மூலமாக நாம் பிரபத்தி செய்கிறோம், பெருமாள் தாயாரோடு சேர்ந்திருக்கும் போது நாம் சரணாகதி செய்கிறோம், அந்த தாயாருடைய புருஷகாரத்தினால் தான் நாம் பிழைக்கிறோம் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கோசரம் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த இடத்துல இந்த காக்காசுரனுடைய விருத்தாந்தத்தை காமிச்சார். இப்படி வேறு புகழ் இல்லை அப்படின்னு, அடைக்கலம் உன்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் காக்காசுரன். அவன் மகா பாவம் செஞ்சவன், மகா அபராதம் செஞ்சவன். அவன் அவனே பகவான் மன்னிச்சார், போனா போது போன உயிர் பிச்சை கொடுத்தார், கருணாமூர்த்தியான ராமன். அப்படி இருக்கும் போது நான் எங்கேயான வேணுன்ட்டே பாவம் செய்யறனா, இல்லவே இல்லை. நான் ஏதோ தெரியாம சில பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு வேண்டியது மோட்சம், அதற்காக ஆசைப்பட்டு பலவிதமான உபாயங்கள்ல போய் எந்த வழின்னு தெரியாம நடுத்தருல நான் நிக்கிறேன், நானு எனக்கு நீ ஹெல்ப் பண்ண கூடாதா அப்படின்னு. நின்னருளான் கரியன்றி மற்றொன்றில்லேன், அதாவது கட்சி அருளாளன் திருவடிகளையே அடைக்கலமாக வந்தடைந்தேன் அப்படின்னு சுவாமி என்ன சொல்றார், காக்காசுரன் கதையை சொல்லி அற்புதமாக அடைக்கலம் சரணாகதி பிரபத்தி இதை பற்றி அந்த காக்காசுரன் மூலமாக சாதிக்கிறார். அடுத்ததாக, முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதனில். ஆழ்வார்கள்லாம் திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா, அந்தந்த திவ்ய தேசங்களை பாடும்போது அந்த ஊர்னுடைய பெருமையை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். மறையோ செஞ்சொல் வேள்வி புகையும் கமழும் தென்னரங்கமே, அரையெடுக்கும் புனல் காவிரி சூழ் தென்னரங்கமே. பெரிய திருமொழியில திருமங்கை மன்னன் பாடுறார். மண்டிபாய் வடவேங்கட மாமலை, அமலநாதபிரான்ல திருப்பானாழ்வார் காண்பிக்கிறார். சீரார் சன்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, திருவாயுமொழியில நம்ம ஆழ்வார் சாதிக்கிறார். இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் அந்தந்த ஊர்களில் பாடும்போது அதற்குள்ள சிறப்பை ரொம்ப அழகாக பாடுறார். ஆனா சுவாமி தேசிகனும் பாடுறார் அவர் ஊரை பத்தி. இவர் எப்படி பாடுறாருனா, முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி, முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி அப்படின்னா இது ஒரு அடைமொழி, அப்ஜெக்டிவ் மாதிரி. ஆழ்வார்கள் பாடினதெல்லாம் இகலோக போகத்தை பத்தி, அந்த ஊர்ல நல்ல தண்ணீர் இருக்கு, நல்ல நதி இருக்கு, நல்ல சென்னல் பயிர் இருக்கு, பாகவதோத்தவர்கள் இருக்கக்கூடிய ஊரு அப்படின்னு இதெல்லாம் சொன்னா. ஆனா தேசிகன் சொல்றா, மோட்சத்துக்கு சாதனமான ஊர் அப்படிங்கிறார். மோட்சத்துக்கு சாதனமான ஊர்னா என்ன அர்த்தம், மோட்சத்தை தரக்கூடிய மா நகரங்கள் ஏழு ஊர் மோட்சத்தை கொடுக்கும்னா, அயோத்தியா மாயா மதுரா காசி காஞ்சி அவந்தி துவாரகா அப்படின்னு ஏழு. அயோத்தியா மாயா மதுரா காசி காஞ்சி அவந்தி துவாரகா, மீதி எல்லா ஊரோட இந்த ஏழு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஏழு தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, மோட்சத்துக்கு வாசல், கேட்வே டு ஹெவன் அப்படிங்கிறாட. அத போல அந்த ஏழுலையும் முதல் பிளேஸ் எதுக்குடான்னு கேட்டா திருக்கட்சிக்கு அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். காசி முதலாகிய நன்னகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கட்சி கோவா அப்படின்னு இன்னொரு பிரபந்தத்திலே சுவாமி சாதிச்சிருக்கார். காசிலாம் பெரிய நகரமா இருக்கடா, அதெல்லாம் இந்த கட்சிக்கு எங்கேயா ஈக்குவல் ஆகுமா, இந்த கட்சியை விட வசந்ததுதான் இருக்கா அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல இன்னொரு விதமா பக்கச்ச, இந்த ஆழ்வார்கள் எல்லாம் வேதத்தையே புரிஞ்சு அதனுடைய சாரை எடுத்து திவ்ய பிரபந்தமா கொடுத்திருக்கா அப்படிங்கிறா. அந்த மேலா ஆரணங்கள் நாளாகி நின்ற அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்து அப்படின்னார் சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்தில். அதை கொடுத்த ஆழ்வார்கள் பத்து பேர் இல்ல பன்னெண்டு பேர் அப்படிப்பா கணக்கு. அந்த ஆழ்வார்களுடைய வரிசையில முதல் ஆழ்வார்கள் போற்றக்கூடியவர்கள் மூணு பேர், பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார். அந்த முதல் ஆழ்வார்கள் முதலாக இருக்கக்கூடியவர் பொய்கையாழ்வார். அந்த பொய்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருக்கச்சி. அதனால ஆழ்வார்களுடைய அனுபவத்திற்கும் பகவானுடைய அருளுக்கும் விதையாக இருக்கக்கூடியது கச்சி மாநகரம், காஞ்சிபுரம் அப்படின்னார். இன்னொரு காரணம் சொல்ற, ஏன் திருக்கச்சி வசந்ததுன்னு. ஏற்கனவே பார்த்த அந்த ஏழு நகரங்கள்னு, அயோத்தியா, மதுரா, துவாரகா அப்படின்னு, இந்த இடத்தெல்லாம் பகவான் விபவாதாரம் செஞ்சிருக்கான். விபவாதாரம் செஞ்சா அயோத்தியில பிறந்தான், அதுக்கப்புறம் பல இடத்துக்கு போனான். மதுராவில இருந்தா அப்புறம் துவாரகையில மன்னானகம் தான் அப்படின்னு இருக்கு. ஆனா அதெல்லாம் முடிஞ்சோடனே பெருமாட்டனுடைய இடத்துக்கான பரமபதத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. அத போல இந்த ஊரு, இங்க இருக்கக்கூடிய பேர் அருளாளன் சொல்லக்கூடிய எம்பெருமான் இங்கேயே பர்மனண்டாக இருக்கான், இங்கேயே நித்தியவாசம் செய்கிறான். வேகவத் உத்தரே தீரே புண்ணியகோட்டியாம் ஹரி ஸ்வயம் வரத சர்வபூதானாம் அத்தியாபி பரிதிருஷ்யதே அப்படிங்கறது ஸ்லோகம். பகவான் இங்க இருக்கக்கூடிய வரதன், தேவாதிராஜன், பேர் அருளாளன், அத்திகிரி திருமால் அப்படிங்கிறவன், அந்த பெருமாள் இங்கேயே நித்தியவாசம் செய்கிறானான். அதனால இந்த ஸ்தலத்துக்கு மீறி சொல்லக்கூடியதான ஏழு முத்தி தரும் நகரேழில் அதைவிட இதுக்கு ஒஸ்தி, அதைவிட இதுக்கு பெருமை ஜாஸ்தி. ஏன்னா நீ என்னைக்கு வேணாலும் என்ன வந்து சேவி, நான் இங்கேயே நின்று உனக்கு அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் திருக்கச்சி பெருமாள். அப்படின்னா அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. சுவாமி ரொம்ப அழகாக அத்திகிரின்னு சாமர்த்தியமா சொல்லியிருக்கார். காஞ்சி வரதன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், காஞ்சி பேரொருளாளன், கச்சி திருமால் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் சொல்லல, அத்திகிரின்னு சொல்லியிருக்கா. ஏன்னா அத்திகிரிங்கிறது மலையை காட்டக்கூடியது. பகவான் மலை மேல எழுந்தருளிருக்கான் அப்படின்னர். மலை மேல எழுந்திருக்கலாம்னு உடனே கேட்கற எல்லாரும், சரி பகவான் தான் சர்வஜ்ஞனாச்ச, அவனுக்குதான் எப்போதும் எல்லா விஷயங்களும் தெரியுமே, இவன் மலை மேல நின்னாதான் என் பக்தர்களை பார்க்க முடியுமா, மலை மேல நின்று எங்களை எல்லாம் பாக்குறானா அப்படின்னு கேட்டா, இல்ல அவன் மலை மேல நிக்கிறது அவனுக்கு இல்ல உனக்காக தான். நீ வேற எங்கேயான அற்பமான சுகத்துல போய் மனசை கொடுத்துட்டு பகவான் எங்கேயும் பார்க்காம போயிட போறியோ அப்படின்னு பயம் அவனுக்கு. உன் மேல இருக்கக்கூடிய பிரீதினால அவன் மேல நின்னுட்டு எப்போதும் கண்ணுக்கு தெரியும்படியாக நிக்கிறான். அதனால்தான் அவனுக்கு பேரொருளாளன்னு பெயர். மலை மேல உயர்ந்திருக்கிறதுனால அவன் பேர் அவனுடைய உயர்வை காண்பிக்கிறது. நம்ம எல்லாம் கீழே நிற்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடியதான கீழ்த்தரமான நிலைமையை காமிக்கக்கூடியது. அகிஞ்சனன் ஏற்கனவே சொன்னோம், நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு. அது மாதிரி கீழ்ப்பட்ட குணங்களை உடையவன நமக்கு மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியதான எம்பெருமான் அருள் புரியான்ங்கிறத காண்பிக்கிறார். இதை மீதி எல்லா இடத்துலயும் கூட பாக்கலாம். இப்ப ராஜா வரான், தெருல வளம் வரைச்ச பார்த்தா ஒரு பல்லக்கில் ஏறி உட்கார்ந்துருக்கான். ராஜா ஒரு பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கான், மீதி எல்லாரும் கீழே இருக்கான். அதே மாதிரி அரண்மனை உள்ள போய் பார்த்தா ராஜானுடைய சிம்மாசன மேல இருக்கு, மீதி எல்லாரும் கீழே இருக்கா. அதே மாதிரி ஆச்சாரியர்கள் உபதேசம் செய்யற, அவ உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கா, நம்ம எல்லாம் அவருடைய திருவடிகளை பிரச்சனை கீழ் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அத போல பகவான் அந்த மலை மேல வசந்திருக்கான், நம்ம எல்லாம் கீழே இருக்கோம். அவனை எப்போதும் பார்க்கலாம், அவனை எப்போதும் சேவிக்கலாம் அப்படிங்கறதுக்கோசம். அதனால அந்த அஸ்திகிரி மலை மேல நின்று சேவை சாதிக்கிறது எதுக்குன்னா, பெருருளானனுடைய திருவடிகளை நம்ம ஈஸியாக பார்த்து அவனுடைய திருவடிகளை நம்ம அடைக்கலமாக சமர்ப்பிக்கிறதுக்கு இருக்கும் அப்படிங்கறதுக்காக. பகவான் வந்து நம்முடைய குற்றங்களை பார்த்து சிக்ஷிப்பானா, என்னடா இவ்வளவு குற்றம் பண்ணிருக்கான், இந்த ஜென்மம் மட்டும் இல்ல எத்தனையோ ஜென்மங்கள் கண்டினியூஸா பண்ணி வந்திருக்கான பயந்து நமக்கு ஏதானே பனிஷ்மெண்ட் கொடுப்பானா, இல்ல போனா போது போ இவன் சரணாகதி தான் பண்ணிட்டான் ஒழியறது அப்படின்னு நம்மள ரட்சிப்பானா, அவன் சிக்ஷிப்பானா ரட்சிப்பானான்னு ஒரு சந்தேகம் எப்போதும். இதுல என்ன சந்தேகம், நம்ம சரம ஸ்லோகத்தை பார்த்தாலே தெரியுமே அப்படிங்கிற, சர்வலோக சரண்யாயம் ராகவாய மகாத்மனே அப்படின்னு காலில் வந்து விழுந்தான் விபீஷணன். எல்லா உலகங்களுக்கும் சரணாகத ரட்சகன் நீ ஒருத்தன் தான் ராமா, உன்னுடைய திருவடிகளை நான் வந்து விழுதன் அபயம் அப்படின்னு சொன்னான். பகவான் அவனுக்கு அபயம் அளிச்சார். சுவாமி தேசிகன் ரகுவீரகத்தில் சாதிக்கிறார், சகத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீட்சிதா வீரா சத்யவிரதா அப்படின்னு சத்யவிரதன் அவன். ஏன்னா அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் விரதம் மமா, என்னுடைய பக்தர்கள் என்னை ஒரு தடை வந்து சரணாகதி அடைஞ்சால் அவர்களை காப்பது என்னுடைய விரதம் அப்படின்னு சொன்னான் ராமன். அவன் ஒரே ஒரு சொல் தான், மறுசொல் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ராமனை நம்ம நம்பலாம். இரண்டாவது கிருஷ்ண பாக்கரம் பகவத்கீதையில அதுல சொல்லிச்ச சர்வதன்மான் பரித்தியச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜா அப்படி சொல்லிச்ச என்னை ஒருவனே சரணாகடை அப்படி அடைந்தவனை அவனுடைய பாவங்களை எல்லாம் போக்கி மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் கிருஷ்ணன். அதனால அந்த பகவான் பேர்ல துளிக்கூட சந்தேகமே வேண்டாம், சரணாகதி செய் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படிங்கிறார். புகுந்தேனே அப்படின்னார். கடைசி வரியை பார்க்கச்ச, பத்தி முதலாமவற்றில் பதியனுக்கு கூடாமல் எத்திசையம் உழன்றோடி இழைத்து விழும் காகம்போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதனில். ரொம்ப அழகா அல்ல, அது அதுக்கு தகுந்த மாதிரி ஆலான்ச்சு ஆல இருக்கு. கடைசியில வர அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் அடைந்தேனே சொல்லிருக்கலாம். அத்திகிரி அருளாளர் அடைக்கலம் அடைந்தேன் எல்லாம் அகாரத்துல இருக்கு, ரொம்ப அழகா ரைமிங்கா இருக்கமே. சுவாமி தேசிகன் அந்த அப்படி போடல, அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னார். எதுக்கு புகுந்தேனேன்னு இந்த இடத்துல சொன்னார். புகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்ல ஏற்கனவே நிறைய பேர் இருக்கா ஒரு ரூம்லன்னு அர்த்தம். அந்த ரூமுக்குள்ள நாம போறது பேர் புகுதல்னு பேர். இந்த மாதிரி நமக்கு முன்னாடி பல ஆச்சாரியர்கள், நமக்கு முன்னாடி பல பகவதர்கள், நமக்கு முன்னாடி பல ஆழ்வார்கள், பல ரிஷிகள் எல்லோரும் இந்த பெருமானுடைய திருவடிகளை பற்றி மோட்சத்துக்கு போய் சேர்ந்திருக்கா. அதை போல நானும் உன்னுடைய திருவடிகளை பற்றி அந்த மோட்சத்திற்கு முக்தராக வந்து சேர வேண்டும் அப்படின்னு ஆசை. அதனால சொல்ற புகுந்தேனேன்னு. இன்னொரு விதமா பார்த்தா நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிறார் துவயத்துக்கு விவரணமான பாசுரத்துல, அகலகல்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார் அப்படின்னு சாதிக்கச்ச கடைசியில் என்ன சொல்றார், புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே, அமர்ந்து புகுந்தேனே. அவரும் என்ன சொல்றார், இந்த புகுவதை பத்தி தான் சொல்றார். அதனால ஆழ்வார் சாதிச்சு அதே முறையில அதே ட்ரெடிஷனல் சுவாமி தேசிகனும் அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு முடிக்கிறார். ஆக இந்த பாசுரத்தில் என்ன பார்த்தன்னா, சுவாமி தேசிகன் கர்ம ஞான பக்தியோகங்கள் எல்லாம் பலன் தரவில்லை என்று ஆரம்பிச்சு அகிஞ்சன்யத்தை காட்டுகிறார். காக்காசுரன் கரைய சொல்றார், அவ்வளவு பாவம் செஞ்சு அவனே மன்னித்த மாதவனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீயப்பதி நீ எனக்கு அருள் செய், நான் வேறு வழி தெரியாமல் வேறு யோகங்களெல்லாம் ட்ரை பண்ணி அதில் பலன் தரவில்லைன்னு உன் காலில் வந்து விழுதேன். திருக்கட்சி பேரருளாளா உன் திருவடிகளில் என்னை சமர்ப்பிக்கிறேன், எனக்கு ரட்சகன் நீ, எனக்கு நீ மோட்சத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு இந்த முதல் பாசுரத்துல பிரார்த்திக்கிறார். அடுத்தது இரண்டாவது பாசுரம், அதுல சுவாமி அனன்ய கரித்தத்தை சொல்லி சரணாகதி செய்கிறார். நாளைக்கு அதை அனுபவிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு இந்த லெக்சரை இதோடு முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.